திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து, அஞ்சுக அஞ்செழுத்துண்மை அறிந்த பின் நெஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம், வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை, தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே என்று சொல்கிறார். இந்த அஞ்சு அப்படின்னு சொன்னதுனால மலங்கள் என்னதெல்லாம், ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாய், இந்த 5 மலங்களை நமக்கு உணர்த்துகிறார். அஞ்செழுத்து உண்மைன்னா என்னது அப்படின்னா, சிவம், சக்தி, உயிர், மலம், திரோதம், அதோட உண்மையை அறிந்து நீங்க வேண்டியவற்றை நீங்கி, ஒன்ற வேண்டியவற்றோடு ஒன்றி இருந்தால் பராபரம் வந்து நெஞ்சுள் நிறையும். நெஞ்சத்துள்ளே நிறையும் பராபரம், என்ன ஒரு அருமையான சொற்றொடர்கள். இதெல்லாம் நம்ம உணர்ந்தோம் என்றால் எப்படி நம் வாழ்நாளை வீழ்நாள் ஆக்காமல் அஞ்செழுத்த ஓதி உய்யலாம், அதுதான் நமக்கு சிறந்த பற்றுக்கோடு, நமக்கு கதி அதுதான் அப்படின்னு அழகா உணர்த்தி இருக்கிறார். சரி, அப்படி நெஞ்சகத்துக்குள்ள நிறைய, அப்ப மலம் பற்றி இருந்தா காமாதிகளுக்கு இடம் இருக்கும், மலம் பற்றி இல்லை அப்படிங்கும் போது, மலப்பற்றே இல்லையா, மலம் நீங்கியாச்சு அப்படிங்கும் போது நெஞ்சத்தை இடமாக கொண்டு சிவம் நிறைந்திருக்கின்றது அங்கே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனைனா உடல், அந்த உடலுக்கு அழிவில்லை, அதாவது நரைதிரை இன்றி அது நீடு வாழும். தஞ்சம் இதுவென்று சாற்றுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. சொல்லுதேன், சாற்றுதல்னா சொல்லுதேன்னு அர்த்தம். தஞ்சம்னா என்னது, நமக்கு பற்றுக்கோடு எது அப்படின்னு பார்த்தா இங்கதான் அந்த அஞ்செழுத்து தான் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். ஆக நாம் இதை மனதிலே கொண்டு அதை பின்பற்றினால் நமக்கு நன்மைகள் நடக்கும். திருவருளால நம்முதல் ஓரைந்தின் நாடும் கர்மங்கள், அம்முதல் 5 அடங்கிய வல்வினை, சிம்முதல் உள்ளே தெளிய வல்லார்கட்கு தம்முதலாகும் சதாசிவம் தானே என்ற அருமையான ஒரு பாடல். நம் முதல் ஓரைந்து இல்லையா, நகரம் முதலாக வைத்து 5 எழுத்துக்களால என்ன நடக்கு, நாடும் கர்மங்கள், நல்வினை போகங்கள் எல்லாம் விளையும். அப்படி ஓதி ஆற்றல் கெட்ட அந்த அடங்கிய வல்வினை, வலிய வினைகளை எல்லாம், ஆற்றல் கெட்ட வலிய வினைகள்னா அதெல்லாம் அடங்கிருது, அதை உடையவர்களாக சிம் முதல் உள்ளே தெளிய வல்லார்கள், சிகாரத்தை மனசுக்குள்ளேயே தியானித்து தெளிய வல்லவர்களுக்கு போக சிவமாகிய சதாசிவம் முதல்வனாக இருந்து கருணை வழங்குவார். இப்ப நம சிவையன்னு ஓதும் போது கரும விரும்பிய கருமம் கை கூடுது, வல்வினைகள் அடங்குது. சிவைய நமன்னு தியானிக்கும் போது சதாசிவமே முதல்வராக எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கின்றார் என்று மிக அழகாக இந்த திருமந்திரத்திலே 2 பஞ்சாட்சரங்களையும் ஓதுவதால் நாம் பெறக்கூடிய பயனை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக, கூடிய 8 குவிந்தறி நாடிய நந்தியை ஞானத்துளே வைத்து ஆடிய 5 அங்குரவாவர்கள் தேடி அதனை தெளிந்தறியீரே என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, கூடிய 8 அப்படின்னு ஆரம்பிக்கு பாட்டு, ஸ்ரீ பஞ்சாட்சரத்துல கூடியுள்ள யகரமான உயிர் 8 வடிவாகிய அகரத்தோடும் 2 வடிவாகிய உகரத்தோடும் குவிதலால், அத குவியறதுனால தேடிய பொருளாகிய சிவத்தை ஞானத்துக்குள்ள வைத்து ஞானத்தால் அறிய புற விஷயங்கள்ல உள்ள பற்று இல்லையா, புற விஷயங்களை சென்று பற்றி ஆடின 5 அதெல்லாம் புறப்பற்றை விட்டு நம்முடைய முயற்சிக்கு துணையாகும். அதனால அத்தகைய உண்மையாகி அதை தேடி தெளியுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஞானத்தால் அறிவார்கள் ஞானிகள், ஞானத்தால் அறிவார் சில ஞானிகள் என்று அழகாக நமது அப்பர் சுவாமியும் இந்த கருத்தை தான் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். இப்ப ஞானத்துக்குள்ளே வைத்து நாம் அறிய வேண்டும், ஞானத்தால் அறிய வேண்டும் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்போ ஞானத்துக்குள்ளே வைத்தால் நந்தியை, அந்த நாடிய நந்தியை ஞானத்துக்குள்ள வச்சா இப்ப நமக்கு பகையாக இருக்க ஐந்தும் உறவாகும், அதை தேடி தெளிந்து கொள்ளுங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் வந்து உங்களுக்கு இப்ப பகை, நீங்க ஞானத்தால வழிபட்டீங்கன்னா அது உங்களுக்கு உறவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த ஆடிய ஐவர்னு அவங்கள பத்தி சொல்றார் பஞ்சேந்திரியங்களுக்கு. இந்த உலக இன்பந்தான் பெருசுன்னு அடங்காப்படாரியா, தன்னோட இஷ்டப்படி ஆடுனா இந்த ஐந்து இந்திரியங்கள். அப்ப நமக்கு பகையாக இருக்கு, ஞானத்தை அடைந்து முக்கிய பெற வேணும்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கு அது வந்து பகை. ஆனா அவையெல்லாம் இப்ப என்னவாயிருதான், பதிஞானம் மேவி பசு பாச ஞானங்கள் அடங்கிய காலத்துல புறத்தில் சென்று பற்றாமல் பதியருள் மேவுறதுனால அவங்க எல்லாம் நமக்கு உறவாவார்கள் என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அவங்க உறவான அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள என்ற அருமையான ஒரு பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சில்லை கூத்தனை தரிசிக்கும் போது, அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமையாகன்னு சொல்லுவார் இல்லையா, வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து இல்லையா மாறிலா மகிழ்ச்சியில் திளைத்தார்னு சொல்லுவார். அப்ப அதுக்கு இந்த பஞ்சேந்திரங்கள் துணையாக இருக்கு இல்லையா, அதனால அந்த ஞானத்தில் இருந்தால் அந்த ஞானத்தை பெற்ற பதிஞானம், அந்த பாசஞானம் பசுஞானங்கள்லாம் அடங்கின காலத்துல பதிஞானம் மேவும் போது இப்படி இந்த ஐந்து இந்திரியங்களும் நமக்கு உறவாகும். இப்ப நமக்கு அப்படி இல்லை, பகையா இருக்கு, அப்ப நமக்கு உறவாகும் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எட்டும் ரெண்டும் இனிதறிகின்றனர், எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர், எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கென பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த எட்டையும் ரெண்டையும் சரியா யாரும் அறிந்து கொள்வதில்லை, அப்படி அறியாதவர்கள்லாம் மூடர்கள். எட்டும் ரெண்டும் பத்து, அதான் இரு மூன்று நான்கு, இரு மூன்றுங்கிறது ஆறு, அது கூட நாலு சேர்த்தா பத்து, அது சித்தாந்த நன்மார்க்க பாதம் என்று நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். ஏழை அப்படின்னா அறிவிரிகள், பொருள் இல்லாதவர்களும் ஏழை, அருள் இல்லாதவங்க அறிவில்லாதவங்க எல்லாருமே ஏழைதான். ஆக இறை சக்தி உயிர் இவற்றை அறிந்து, அதாவது இந்த உயிரானது தன்னையும் தலைவனையும் அறிதல் தான் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தோட ஞான பாதம் நமக்கு அதைத்தான் உணர்த்துது. சன்மார்க்கம்னா ஞானம், சன்மார்க்க பாதம்னா ஞான பாதம். சைவ சித்தாந்தம் அந்த சைவ சித்தாந்த நூல்களாகிய அதாவது சிவாகமங்களுடைய கருத்துக்களை அது வந்து என்ன சொல்லுதுன்னா, தன்னையும் தலைவனையும் அறிவதற்கு தடையை என்னதுன்னு அறியணும், அதை நீக்கணும் அப்படிங்கறத நமக்கு சிவாகமங்கள் உணர்த்துகிறது. அப்ப உயிர் வந்து தடைகளை அறிந்து தடையில இருந்து நீங்கி இறை சக்திகளை எய்தக்கூடிய உபாயத்தை உணர்த்துவதுதான் ஞான பாதம். அதத்தான் சிவ ய ந ம அப்படிங்கிற ஐந்தெழுத்து ஸ்ரீ பஞ்சாட்சரம் நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். பட்டன மாதவ மாற்றும் பராபரம் விட்டனர் தம்மை விகிர்தா நமவென்பர், எட்டனை யாயினும் ஈசன் திறத்திறம் ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே. இது வந்து திரு அம்பல சக்கரம், அதனால அந்த சிவ சக்கரத்தை பெரிய தவம் செய்து, அந்த சிவ சக்கரம் வந்து பெரிய தவம் செய்து அடையக்கூடிய பயனை செய்யும். அந்த சக்கரத்துக்குள்ள யார் இருக்கா, பரம்பொருள் ஆகிய சிவம் இருக்கிறது. அந்த சிவத்திட்ட தன்னை அடைக்கலமாக கொடுத்தவரும் விகிர்தா உனக்கு வணக்கம், விகிர்தா நம என்பர் அப்படின்னா விகிர்தா உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஞானியர்களோடு எள்ளளவாது ஈசன் திறமே பேணுபவனாக பேச வேண்டும், நான் அங்கனம் பேசுவேன் மற்றொன்றும் அறியேன். ஈசன் திறத்தை பற்றி தான் நம்ம பேசணும், வேறு எதுவும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப சிவ சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட நம்மை ஒப்படைக்கணும், விகிர்தா நம்மன்னு அவரை வணங்கணும். அப்படி வணங்கக்கூடிய ஞானிகளோடு எள்ளளவாது சேர்ந்து ஈசன் திறத்தை பேச வேண்டும், வேறு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. ஆனா சைவன்டாட்ட ஓஆர்ஜி வந்து நமக்கு பெரும்பற்ற புலியூரானை தினம் பேசும்படியாக வைத்து பிறந்த நாளாக நமக்கு செய்கிறது. இந்த மாதவம் அதான் இறப்பில் தவம் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு அழகாக எடுத்து காட்டி இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். மாதவம்ங்கிறது தான் இறப்பில் தவம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சிவஞான போதம் 8 சூத்திரத்துல இது வந்து நமக்கு இதோட கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து நல்ல விளக்கமாக பார்க்கலாம். எழுத்தனை எள்ளளவாவது அப்படிப்பட்டவர்களோட நம்ம ஞானிகளோட ஒரு தொடர்புல இருக்கணும். பரசிவத்திடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் ஏன் ஒப்படைக்காங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சைவத்திலேயே எத்தனையோ பிரிவுகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சிவசமவாதம் எல்லாம் இருக்கு. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்களுக்கு என்றுமே சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இன்மை. அதனால முதல்வனிடம் தம்மை ஒப்படைத்து விடுகிறார்கள். அதை உணர்ந்தவர்கள் சித்தாந்த சைவத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு தற்போதம் இருக்காது, கெட்டுவிடும் என்று மிக அழகாக இந்த பாடலில் நாம் எங்கனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப நம்ம வாயை திறந்து பேசணும்னா பதியை பற்றித்தான் பேச வேண்டும், பசுவை பற்றியோ பாசத்தை பற்றியோ பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக, கண்டு எழுந்தேன் கமலம் மலருள்ளிடை, கொண்டொழிந்தேன் உடன் கூடிய காலத்து, பண்பழியாத பதிவழியே சென்று நண்பழியாமே நமவெனலாமே அப்படின்னு சொல்றார். அதாவது இதய தாமரையில இந்த சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை கண்டு நான் விழித்தெழுந்தேன் என்று சொல்கிறார். சிவத்தை உட்கொண்டு அந்த சிவத்தோடு நான் கூடிய காலத்துல என்னோட தற்போதம் கெட்டது. அதனால தன்மை கெடாது சிவத்தையே துணையாக கொண்டு சென்று அன்பு கெடாத வண்ணம் நமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது புறத்தே வரை வடிவமாக சக்கரத்தை வைத்து வழிபடுவதை விட மனத்தில் தியானிக்கும் போது சிவம் தோன்றும், விளங்கி தோன்றும். அதனால அதுல ஒன்றும் போது ஆன்மபோதமானது அழியும். அப்ப ஆன்மபோதம் அழிஞ்சாச்சுன்னா சிவபோதம் ஆகும். அதனால சிவைய நமன தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நாம் தெள்ள தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு இவருடைய இந்த பாடலானது மிகவும் தெளிவாக உணர்த்தியுள்ளது என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அர்ச்சனை. அர்ச்சனைங்கிறதுக்கு பேரு பொருள் என்னன்னா வழிபாடுதான். பூசனை வழிபாடு இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள் தான். கும்பம் பிம்பம் தம்பம் இந்த மூன்றுலையும் இறைவனை ஸ்தாபித்து வழிபடலாம். அப்படி வழிபடுவதற்கு மலர்கள்லாம் மிக மிக இன்றியமையாதது இல்லையா. அது போன்ற இதெல்லாம் தான் அர்ச்சனைங்கும் போது அதுல அதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்போ அர்ச்சனைனா யந்திரத்துல மந்திர வடிவாக இறைவனை எழுந்தருளவித்து தியானித்து தியான நன்கு உறுதிப்படுத்தல் பொருட்டாக மந்திர வடிவாகிய கடவுளை உபசரிக்கணும். கடவுளை ஆவாகனம் பண்ணியாச்சு, அப்ப அவருக்கு உபச்சாரம் பண்ணணும். சிவபூஜை பண்றவங்களுக்கு இது நன்றாக புரியும். அந்த உபசரித்தல், அந்த உபசரிப்பதற்காக பூக்களை கொண்டு பூசித்தல், நைவேத்தியத்தை நிவேதித்தல், அப்புறம் தூப தீபாதி உபச்சாரங்கள் இல்லையா, தூபம் காட்டுறது, அப்புறம் தீபம் காட்டுறது, தீபாராதனை செய்தல், இதெல்லாம் இன்றியமையாதன. அதனால அதை பற்றி நமக்கு அழகாக இந்த அதிகாரத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அம்புயம் நீலம் கழுநீர் அணி நெய்தல், வம்பவிழ் பூகமும் மாதவி மந்தாரம், தும்பை வகுளம் சுரபுன்னை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடு. அப்ப அந்த யந்திரத்துக்கு எந்த பூக்களால பூஜை பண்ணணும், தாமரை அம்புயம்னா தாமரை, நீலம்னா நீலோத்பலம், கழுநீர்ங்கிறது செங்கழுநீர். செங்கழுநீர் விநாயகர்னே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நமது சிவஞான சுவாமிகள் பிள்ளைத்தமிழும் பாடியிருக்கிறார். அடுத்து அணி நெய்தல் இல்லையா, அழகான கருநெய்தல் பூ. வம்பவிழ் பூகம் அதாவது மனம் விரியக்கூடிய கமுகம் பூ, வம்புனா மனம். அதற்கு அடுத்தபடியாக குறுக்கத்தி, மாதவிங்கிறது குறுக்கத்தி, அடுத்து அது ஒரு மல்லிகை போன்றதுதான் சொல்லியிருக்காங்க. மந்தாரம் அந்த மந்தாரை, தும்பை, வகுளம்னா மகிழம்பு, அப்புறம் சுரபுன்னை, அடுத்து மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி, இவற்றையெல்லாம் சாத்தி வழிபடுங்கள் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். சாங்கம் தாகவே சந்தோடு சந்தனம், தேங்கமல் குங்குமம் கற்பூரம் காரகில், பாங்குபட பனி நீரால் குழைத்து வைத்து ஆங்கே அணிந்து நீர் அச்சியும் அன்போடு. எப்படி சந்தனத்தை சாத்தணும், அதாவது முறையாக புனுகு கஸ்தூரி அவற்றோடு கூடிய அந்த முதலிய சாந்துகளோடு கூடிய சந்தனம், அப்புறம் இனிய மனம் கமலக்கூடிய குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், காரகில் குழம்பு, இதை எல்லாத்தையும் கலந்து பனி நீர் இல்லையா பன்னீரால் நன்றாக குழைத்து சக்கரத்தில் சாத்தி அன்போடு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் என்று நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றியே பொன்சை விளக்கும் புகை தீபம் திசைதோறும் துன்பம் அகற்றி தொழுவோர் நினையுங்கால் இன்புடனே வைந்து எய்திடும் முத்தியே அப்படின்னு சொல்றாரு. எப்படி உபசரிக்க வேண்டும், இதங்க வந்தா நம்ம எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்றோம், ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்தா. ஆனா நாம பூஜைக்காக சுவாமிய ஆவாகனம் பண்ணியிருக்கோம், அப்ப அவர் வந்தா அவருக்கு என்னென்ன மலர்களால் அர்ச்சிக்கணும்னு முதல்ல சொல்லியாச்சு, சந்தனத்துல என்ன வாசனை பொருள்லாம் கலந்து அந்த சந்தனத்தை சாத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தபடியாக முதல்ல என்ன செய்யணும், அன்புடனே நின்று அமுதம் ஏற்றியலு, அமுதத்தை அன்போடு நிவேதனம் செய்ய வேண்டும். பொன்சை விளக்கு, பொன் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து திசைதோறும் என்ன செய்யணுமா, தூப தீபம் கொடுத்து மனத்துக்குள்ள இருக்க துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தொழுகின்ற துன்பம் அகற்றி தொழும் போதே எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, நான் அழுது புலம்பிட்டே வழிபாட பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஞானத்தை நோக்கி செல்லும் போது இந்த துன்பங்கள் எல்லாமே வினை பயன், நல்வினை பயனால இன்பம் வருது, தீவினை பயனால துன்பம் வருது. அதனால அதெல்லாம் நீக்கிடணும், நீக்கிட்டு தொழணும். தொழும் போது நம்ம மனசுல சுவாமி இருக்கணும், சுவாமி உள்ள இருக்கணும் போது இன்பம் தான் இருக்கணும். அப்படி தொழுதால் இம்மை இன்பங்களோடு முக்தியும் கிடைக்கும். இப்ப பொதுவா ஒரு பூஜை பண்ணுனா, இன்னைக்கு ஒரு விளக்கு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், இன்னைக்கு ஒரு லட்சுமி பூஜை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், சரஸ்வதி பூஜை பண்ணுங்க உங்களுக்கு கல்வி கிடைக்கும் இப்படி சொல்றாங்க, துர்க்கையை கும்பிடுங்க உங்களுக்கு வீரம் கிடைக்கும், இப்படி ஒன்னு ஒன்னுக்கு ஒரு ஒன்னு சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இப்படி சுவாமிய நம்ம இவ்வளவு உபச்சாரங்களோடு தூப தீபத்தோடு அவருக்கு நிவேத்தியம் வச்சு பூஜை பண்ணும் போது நமக்கு இம்மேல உள்ள இன்பமும் கிடைக்குது. இம்மை கிடைக்கிறனால மறுமையில பிறவி இருந்தா அதுக்கும் கிடைக்கும். அப்புறம் அம்மை என்று சொல்லக்கூடிய முக்தியிலையும் நமக்கு முக்தியும் நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். எய்தி வழிபடில் எய்தாதன இல்லை, எய்தி வழிபடில் இந்திரன் செல்வமும், எய்தி வழிபடில் என் சித்தி உண்டாகும், எய்தி வழிபடில் எய்திடும் முத்தியே அப்படின்னு சொல்றார். இப்படி இதில் சொன்னது போல வாசனை ஆன ஒரு சந்தனம், விதித்த புஷ்பங்கள், புஷ்ப விதினே இருக்கு, புஷ்ப பலன் இருக்கு, ரெண்டு நூல்களும் நமக்கு சுவாமிக்கு உகந்ததை புற எடுத்து சொல்லுது. ஆக அவற்றை வைத்துக் கொண்டு தூப தீபம் நைவேத்தியம் வைத்து விளக்கு ஏற்றி உபச்சாரம் செய்து இங்கனும் சிவபூஜை செய்தால், அதாவது இப்படி வழிபட்டால் தானா வந்து எய்துமா எல்லா பேர்களும், எய்தாத பேர்களே கிடையாது, எல்லா பேரும் கிடைக்கும். அப்புறம் இந்திரனுடைய செல்வம், எண்வகை சித்திகள், அடுத்தபடியாக மறுமை முக்தி எல்லாமே கிடைக்கும் என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். சரி, அப்படி பூஜை பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்றார். நண்ணும் பிரதார நீத்தார் அவித்தார் மன்னிய நைவேத்திய மனு சந்தான நன்னிய பஞ்சாங்க நண்ணும் ஜபமன்னும் ஜபம் என்னும் மண்ணு மனபவனத்தோடு வைகுமே அப்படின்னு சொல்றார். இப்படி பூஜிப்பவர்கள் தானே வந்தா கூட, இவர்களை விரும்பி யாராவது ஒரு பிறருடைய மனைவி வந்தா கூட அவர்களை துறக்க வேண்டும். பிறன்மனை நயத்தல் மிக மிக கொடிய பாவம், அதனால அதை துறந்தவர்களாக இருக்கணும் இந்த பூஜை பண்றவங்க. அடுத்த அஞ்சு பொறிகளையும் அடக்கியவரா தூய்மையான நைவேத்தியம் அனுசந்தானம் அடைந்த பஞ்சாங்க நமஸ்காரம் ஜபம் என்று சொல்லப்படுகின்ற மனமும் பிராணனும் ஒன்றி இருக்கக்கூடிய உயிர்நிலை இவற்றோடு அசையா நிலை மேல தங்கி இருப்பார்கள். இப்ப தானேயும் பிரதாரம் தேடக்கூடாது, அவங்க தானே வந்தாலும் துறக்க வேண்டும் என்று இதுல வலியுறுத்தி கடிந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்திரியங்கள்லாம் தொழில் படக்கூடாது தவறான முறையில. இன்னும் சிலர் வந்து கல்லு அதாவது ஊன் கறி இதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்றாங்க, இதெல்லாம் வைத்தால் பொறி அடக்கத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய வாம மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடிகின்றார் இவர். அனுசந்தானம் தைல தார மாதிரி இடைவிடாது இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டு கைகள் முழந்தால் இரண்டு சிரம், இந்த ஐந்தும் கீழே விழுந்து நிலத்துல படுற மாதிரி நமஸ்காரம் படுறதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு. அப்படி அது பெண்களுக்குரிய முறை. அப்படி வந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்குவதால் ஏன்னா ஏன் அப்படி வணங்க சொல்லி இருக்கு அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து அட்டாங்க நமஸ்காரம் சொல்லப்பட்டிருக்குனாலும் பதி ஒருவன் தான் ஆண், பசுக்கள்லாம் பெண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல எல்லாருமே பஞ்சாங்க நமஸ்காரமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெபிப்பவன் வந்து தன்னிடம் பரங்கருணை தடங்கடலாகிய பரமேஸ்வரனை நணுக செய்யற மாதிரி இருக்கணும் அந்த ஜபமானது. அது எப்படி நணுக வைக்க முடியும்னா, மனமும் பிராணனும் ஒன்றி அலையாமல் இருக்கும்படியாக செய்வது அதோட இயல்பு என்று மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார். வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர், வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்ற பேர், வேண்டார்கள் கண்மம் மிகு சிவயோகிகள், வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆராய்ந்த அன்பே. இல்லையா, விமலனுக்கு ஆட்பட்டவர்கள் எங்ஞனம் இருப்பார்கள். அவர் அனாதியே மலரகிதர். அந்த ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு யாரெல்லாம் ஆளானார்களோ அவர்களெல்லாம் கண்மங்களை விரும்ப மாட்டார்கள், சிவயோகிகளும் அஞ்ஞனந்தான், அன்பை ஆராய்ந்து அதிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக என்ன பாடல் என்று பார்த்தோம் என்றால், இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதயம், அருளறியாமையும் மண்ணும் அறிவு, மருள் இவை விட்டு எரியாமை மயங்கு, மருளும் சிதைத்தோர் அவர்கள் ஆம் அன்றே என்று சொல்லுகின்றார். இதயம் வந்து இருளையும் வெளியையும் போல இருதன்மை உடையது. அதனால அந்த மனம் வந்து அருளையும் அறியாமையையும் மண்ணும், மயக்க ஞானத்தை விட்டறியாதனால அறிவு வந்து மயங்கும். அதனால மருளை சிதைத்தவர்கள் தான் சிவனடியார்களாக ஆக முடியும் என்று சொல்லுகிறார். அதாவது இதயம்ங்கிறது அகக்கரணம். இந்த இடத்துல இதயம்ங்கிறது அந்த அகக்கரணமாகி இதயத்தை இயக்கக்கூடிய ஆன்மாவை உணர்த்துகிறது. ஆன்மா வந்து இருளை சார்ந்து இருளாயும் ஒளியை சார்ந்து ஒளியாயும் இருக்கும். அது இருதன்மை உடையது. அதனால சிதசித்தாகிய ஆன்மா இருளால் அறியாமையையும் ஒளியால் அருளையும் பொருந்தும். இந்த வெளிங்கிறது ஒளிதான். அது மட்டுமின்றி மருள் நீங்காமையால் அதனுள் அழுந்தி மயங்கியும் நிற்கும். அந்த மருளை யார் சிதைக்கின்றார்களோ அவர்கள்தான் சிவனடியார்கள் என்று அழகாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார். அது நமக்கு அழகாக ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்ற கொடிக்கவி பாடலிலே நமக்கு நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரும் இந்த கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி நமக்கு காட்டியுள்ளார். தான் அவனாக அவனே தானாயிட, ஆன இரண்டில் அறிவன் சிவமாக, போன் அவன் அன்பிது நாளாம் மரப்புறத்தாவை நானாகுமோ ஆதித்த தேவரே என்று சொல்லுகிறார். அவனே தானாய் நிற்கணும் இல்லையா, அப்படி நின்றால் அதன் பயன் சிவ சாயுஜ்யம் என்று நமக்கு சிவஞான போதம் அழகாக எடுத்துரைக்கும். அதைத்தான் இவரும் எடுத்து சொல்றார். அதாவது தான் சிவம், சிவமே தான் அப்படிங்கிற ஒரு வகையில சிவமே தானாக அறிபவனுடைய அன்பு வந்து இப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதன் பயன் சிவ சாயுஜ்யம் அப்படின்னு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். தான் அவனாதல் அப்படின்னா, பெத்த நிலையில இந்த ஆன்மாக்கள் எப்படி இருந்தது, ஆணவ மலத்தால முனைத்து நிற்கு. அப்போ சிவன் வந்து அந்த உயிர்ல பிற்பட்டு நிற்பார். ஆக ஆன்மாவாகிய தான் முற்பட்டு சிவம் வந்து பிற்பட நிற்றல். அதாவது பசு முன்னாலேயும் பதி பின்னாலேயும் நிற்குது. இதுதான் யானே என நிற்றல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அவனே தானாதல் அப்படின்னு சொல்லும் போது, பரமேஸ்வரன் வந்து இந்த ஆன்மாவை இந்த ஆன்மாவாய் நின்ற முறைமையால அவனிடத்துல ஏகனாய் நிற்றல். அப்படி நின்றாலன்றி இந்த திருபுடி ஞானத்திற்கு ஏதுவாய் மலவாசனை நீங்காது. மலவாசனை நீங்கணும் இல்லையா, அப்ப அது நீங்கணும்னா அப்படி அவனே தானாக நிற்க வேண்டும். அதாவது ஏகனாகி நிற்க வேண்டும். இந்த வாசனை நீங்கினால்தான் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியுமே தவிர, வாசனை நீங்கலைன்னா சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதத்தான் அழகா சிவஞான போத வெண்பால நான் அவன் என்று எண்ணினர்க்கு என்று இதே கருத்தை தான் நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். அந்த சிவஞான போத கருத்தும் இந்த திருமந்திர கருத்தும் ஒத்து வருது. ஞாதா ஞேயம் இல்லையா, ஞாதுரு அப்படிலாம் இல்லாம அந்த திரிபுடியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு அழகாக, ஞாதாங்கிறது ஆன்மாவையும் ஞேயம்ங்கிறது சிவத்தையும் உணர்த்தது நம்ம பார்த்திருக்கோம். ஆக ஞாதா வந்து ஞேயமாக அதோட அருள் வியாபகத்துள்ள அடங்கி இருக்கும்போது அதற்கு இந்த அன்பானது மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பாடல்ல நாலாம் மரபு அப்படின்னு வருது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் இல்லையா. சரியையில் இருந்தால் சாலோகமும், கிரியையை அனுஷ்டித்தால் சாமீபமும், யோகத்தை அனுட்டித்தால் சாரூபமும், ஞானத்தை அனுட்டித்தால் சாயுஜ்யமும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல நான்காவதான சாயுஜ்யத்தை அடையலாம் என்று இந்த பாடல் ஏகனாகி இறைப்பனி இருக்கும் ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. தீவீரதர சக்தி நிபாத முறை, மந்ததரம், மந்தம், தீவீரம், தீவீரதரம்னு நாலு நிலை இருக்கு. அதுல தீவீரதர சக்தி நிபாத முறை அது அழகா சொல்லி அடுத்து எப்படி முடியுது, தான் அவனாகும் ஓர் ஆதி தேவரே, ஆதித்த தேவர். அப்ப சிவசூரியனுடைய ஒளிக்குள் அடங்கிய விளக்கொழியோ மாதிரி ஆன்மா வந்து சிவத்துள் அடங்கும் இல்லையா. அந்த கடைசி வரியில சொல்றாரு இல்லையா, தான் அவன் ஆகும், தான் அவன் ஆகும் ஓர் ஆதித்த தேவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிவசூரியனோட ஒளிக்குள்ள அந்த விளக்கொளி எப்படி அடங்குமோ அது மாதிரி ஆன்மா வந்து சிவத்துக்குள்ள அடங்கி சிவசூரியனாக இருக்கும் என்று அழகாக உணர்த்தியுள்ளார். ஆக எந்த வகையில் எல்லாம் நாம் பஞ்சாட்சரத்தை ஜெபிக்க வேண்டும், எந்த வகையில் அர்ச்சனையை செய்ய வேண்டும், அர்ச்சனை என்பது வழிபாடு பூஜை, அந்த பூஜையை செய்யும் போது நாம் எங்கனம் நம்முடைய உணர்வுகள் இருக்கணும், அந்த இந்திரியங்களை எல்லாம் நாம் எப்படி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், இங்கனம் இருந்தால்தான் நமக்கு எல்லாம் சித்திக்கும் என்று மிக அழகாக, குறிப்பாக பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்கணும், புலநடுக்கம் உள்ளவர்கள் இவங்க செய்யணும், அதாவது பிறன்மனை நோக்கா பேராண்மை உடையவர்களும் புலநடக்கம் உள்ளவர்களும் செய்யக்கூடிய நிவேதனம், தோத்திரம், அப்புறம் அந்த ஜபம், ஹோமம், அப்புறம் வணக்கம், இதுதான் வழிபாட்டிற்கு உரியன. இப்படிப்பட்டவர்கள் பூஜிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய காற்றும் தூய்மையாகவே இருக்கும் என்று மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாழ்த்து பாடல், வாழி நான்மறை வாழிய சைவ நூல், வாழி மன்னவர் செங்கோல் மனுநெறி, வாழி நீழ்முகில் வையகம் யாவையும், வாழி வாழி வளநகர் காஞ்சியே என்று வாழ்த்தி, அருமையான முறையிலே இன்று பிரதோஷமும் கூட அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளிலே நமக்கு இந்த அரிய கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, அடுத்து இந்த சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம், அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.